கடந்த இரு நூற்றாண்டுகளில் உலகிலேயே அதிக பலம் வாய்ந்த நபர் யார் என கேட்டால் பெரும்பாலோர் அந்தந்த காலகட்டத்தின் அமெரிக்க அதிபர்களை குறிப்பிடுவர். இராணுவ பலமும் அமெரிக்க அதிபர்களுக்கு அப்படி ஒரு தகுதியை தந்திருக்கின்றன. உலகம் இதுவரை கண்டிருக்கும் அமெரிக்க அதிபர்களும் வெவ்வேறு விதங்களில் தங்கள் முத்திரையை பதித்திருந்தாலும் அவர்களில் ஒரு சிலர் தான் உலகுக்கு தேவைப்பட்ட முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்தனர். மனித குலத்துக்கு மகிமையை தேடி தந்தனர். அவர்களுள் தலைமையானவர் ஆபிரகாம் லிங்கன். இவர் எளிய குடும்பத்தில் பிறந்து சுயமாக கல்வி கற்று வழக்கறிஞராக பட்டம் பெற்று மாநில மத்திய சட்டசபையில் உறுப்பினராகி இறுதியில் 16வது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரே அமெரிக்காவின் உன்னத ஜனாதிபதியாக வரலாற்று அறிஞர் பலரால் கருதப்படுபவர். எல்லோரும் செய்கிறார்கள், நாமும் செய்துவிட்டு போவோம் அல்லது கண்டு கொள்ளாமல் இருப்போம் என்று லிங்கன் நினைத்திருந்தால் அவர் சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்க முடியாது. இன்று அமெரிக்கா ஒரு சுதந்திர தேசம் என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் ஆபிரகாம் லிங்கன். 1809 பிப்ரவரி 12 தேதி கென்டக்கியில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் ஆபிரகாம் லிங்கன். அவரது தந்தை ஒரு செருப்பு தேய்க்கும் தொழிலாளி. அவருடைய தாய் நான்சி இறந்துவிட சாரா என்கிற விதவையை மணந்து கொண்டார் ஆபிரகாமின் தந்தை தாமஸ். இவர் இரண்டாம் தரமாக மணந்த சாரா லிங்கனை பரிவுடனும் கனிவுடனும் வளர்த்தார். குடும்ப எளிமை காரணமாக லிங்கனால் சரியாக படிக்க முடியவில்லை. ஆபிரகாம் லிங்கனை தோல்விகளின் செல்ல குழந்தை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு தொடர் தோல்விகள் அவரை துரத்தி கொண்டே இருந்தன. பிறந்த சில வருடங்களிலேயே தாயை இழந்தார். ஒரு கடையில் எடுபுடி வேலை பார்த்து கொண்டே இரவு நேரங்களில் மட்டும் பள்ளி பாடத்தை ஆர்வத்துடன் படித்தார். தாமஸ் சாரா இருவருமே படிப்பு வாசனையற்றவர்கள் என்றாலும் தன் மகனை படிக்க சொல்லி உற்சாகம் விட்டனர். 1830 இலினாய்ஸுக்கு குடியேறிய போது சிறுவன் ஆபிரகாம் இளைஞனாக வளர்ந்திருந்தார். 6 உயரமும் சிறப்பான உடலமைப்பும் கொண்ட லிங்கனுக்கு வேலை எளிதில் கிடைத்தது. தபால்காரர், நில மதிப்பீட்டாளர், கடை உரிமையாளர் என பலவித வேலைகளை அங்கு செய்தார். அவருடைய சமூக ஈடுபாடும் அக்கறையும் அந்த பகுதி மக்களிடையே லிங்கனுக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. அவர் நியூ ஓர்லைன்ஸில் வசித்த போது அடிமைகள் என்ற பெயரில் கருப்பினத்தவர் விலைக்கு விற்கப்படுவதையும் இரும்பு கம்பிகளால் கட்டியிருப்பதையும் சாட்டையால் அடிக்கப்படுவதையும் ஒட்டுமொத்தமாக கொடுமைப்படுத்தப்படுவதையும் கண்டார் ஆபிரகாம் லிங்கன். அப்போது அவருக்கு வயது 15 தான். அந்த கணமே இந்த அடிமைதனத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். தமது 22 வயதில் அவர் கடனுக்கு ஒரு கடையை வாங்கி வியாபாரத்தில் தோற்று போனார். அடுத்து தபால்காரரானார். அதன் பிறகு அவர் தாமாகவே படித்து வழக்கறிஞரானார். 1834 தமது 25 வயதில் இல்லினாய்ஸ் மாநில சட்டமன்றத்துக்காக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1833 ஆன் என்ற பெண்ணை காதலித்து மணந்து கொண்டார். ஆனால் 2 ஆன் விஷ காய்ச்சலால் மரணம் அடைந்தார். 33 வயதில் மேரி என்ற பெண்ணை மறுமணம் செய்து கொண்டார். பின்னர் இவருக்கு 4 குழந்தைகள் பிறந்தன. 3 குழந்தைகள் சிறு வயதிலே மரணம் அடைந்தார்கள். மனைவிக்கு மனநோய் இருந்தது. இத்தனை தோல்விகளையும் மன உறுதி கொண்டு சந்தித்தார் ஆபிரகாம் லிங்கன். கம்பீரமும் கண்ணியமும் நிறைந்த லிங்கனின் இன்னொரு முகம் குறும்புதனங்கள் நிறைந்தது. ஆனஸ்ட் ஆஃப் என்று பிரியமாக அழைக்கப்படும் லிங்கன் தான் அமெரிக்காவின் உயர்ந்த அதிபர். உயரம் 6'4". அவர் மிக சிறந்த கதை சொல்லி அவருடைய கதை சொல்லும் ஸ்டைல் ஆரம்ப காலத்தில் மக்கள் மத்தியில் அவருக்கு வரவேற்பை பெற்று தந்ததோ. லிங்கன் சிறந்த நகைச்சுவை மன்னனும் கூட. தாடி வைத்த முதல் அமெரிக்க அதிபரும் லிங்கன் தான். முக்கியமான கடிதங்கள், ஆவணங்களை தன்னுடைய நீண்ட தொப்பிக்குள் வைத்துக் கொள்ளும் பழக்கமும் இவருக்கு இருந்ததாம். அமெரிக்காவில் உள்நாட்டு கலவரம் நடந்த போது மக்கள் அனைவரும் தங்கள் தலைவராக லிங்கனை முன்னிறுத்தினார்கள். அதுதான் அவரது அரசியல் நுழைவுக்கான முதல் துருப்பு சீட்டாக அமைந்தது. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆபிரகாம் லிங்கன். அடிமைதனத்துக்கு எதிரான தனது குரலை பதிவு செய்தார். அவருடைய இந்த அரசியல் பார்வை மற்றவர்களிடம் இருந்து லிங்கனை வித்தியாசப்படுத்தியது. இதற்கிடையே தானாகவே புத்தகங்களை தேர்ந்தெடுத்து சட்டக்கல்வி பயின்றார். பார் கவுன்சில் தேர்வில் வெற்றி பெற்று சில காலம் வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். வேலையுடன் காதலும் வந்தது லிங்கனுக்கு. டைபாய்டு காய்ச்சலால் அவருடைய காதலி ஆனா திருமணத்திற்கு முன்பே இறந்து விட்டார். இந்த தனிமையும் துயரமும் லிங்கனை வெகுவாக பாதித்தன. ஆனால் அதுதான் அவருக்கு ஆன்ம பலத்தையும் தந்தது என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். 1834 8 இல்லினாய்ஸ் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தார். அதன் பிறகு அரசியலை விட்டு விலகி 5 அவர் தனியார் துறையில் வழக்கறிஞராக பணியாற்றினார். 1854 அவரை அரசியல் மீண்டும் அழைத்தது. குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் எதுவும் இல்லாத லிங்கன் அரசியலில் கடுமையாக உழைத்தார். 1859 நீங்கள் ஏன் அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடக்கூடாது என ஒரு நண்பர் கேட்டபோது அந்த தகுதி எனக்கு கிடையாது என்று பணிவாக பதில் கூறினார். ஆனால் அப்படி கூறியவர் அடுத்த ஆண்டே அமெரிக்காவின் 16வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 15 வயதில் தாம் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றும் தருணம் வந்துவிட்டதாக அப்போது அவர் எண்ணியிருக்க கூடும். ஏனெனில் பதவியேற்ற 2 ஆண்டுகளில் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ம் தேதியிலிருந்து அனைத்து அடிமைகளும் விடுவிக்கப்படுவர். அதன்பின் அமெரிக்காவில் அடிமை தனம் இருக்கக்கூடாது என்றார் ஆபிரகாம் லிங்கன். அமெரிக்காவின் தெற்கு மாநிலங்கள் விவசாயத்தை நம்பியிருந்ததால் பொருளியல் வளர்ச்சிக்கு அடிமைகள் தேவை என்று அடம் பிடித்தன. மேற்கு மாநிலங்களோ தொழிலியல் பகுதிகளாக இருந்ததால் தங்களுக்கு அடிமைகள் தேவையில்லை என்று கருதின. இவ்விரண்டிற்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு உள்நாட்டு கலக்கமாக வெடித்தது. அடிமை தலையை அறுத்தெடுக்கவும் அமெரிக்காவை ஒன்றுபடுத்தவும் போர் அவசியம் என்று துணிந்தார் லிங்கன். 4 ஆண்டுகள் நீடித்த உள்நாட்டு போரில் தென் மாநிலங்கள் தோற்கடிக்கப்பட்டன. லிங்கனின் உயரிய சிந்தனைக்கு வெற்றி கிடைத்தது. 1863 ஜனவரி 1ம் தேதி ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க கூட்டு மாநிலங்களில் அடிமைகளை நிரந்தரமாய் விடுவிக்க புரட்சிகரமான விடுதலை பிரகண்டனம் ஒன்றை வெளியிட்டார். அது எதிர்த்து நிராகரித்த 11 தென்பகுதி மாநிலங்களும் வரவேற்ற மற்ற வடபகுதி மாநிலங்களுக்கும் அமெரிக்கா உள்நாட்டு போர் தொடங்கியது. அடிமைகள் ஒழிப்பு பிரச்சனையில் பிளவுபட்ட ஐக்கிய மாநிலங்களை போரிட்டு மீண்டும் ஒன்று சேர்ப்பது ஆபிரகாம் லிங்கனின் பெரும் பிரச்சனையாகி நீண்ட போராட்டமாகிவிட்டது. 1863 லிங்கன் ஆற்றிய பேருரையில் கூறியது, விடுதலை உணர்ச்சியுள்ள ஐக்கிய அமெரிக்காவை பாதுகாப்பதற்கே இந்த உள்நாட்டு போர் நடத்தப்படுகிறது. எல்லா மாந்தரும் சமத்துவ நிலையில் படைக்கப்பட்டவர் என்னும் உன்னத வாசகம் மேற்கொள்ளப்படுகிறது. மக்களுக்காக அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம், மக்களால் ஆளப்படும் அரசாங்கம் என்னும் வாக்குமொழிகள் இந்த பூதாளத்தில் இருந்து அழிந்து போக 1864 நிகழ்ந்த தேர்தலில் 400,000 ஓட்டுகள் மிகையாக பெற்று 2வது தடவை போர் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெள்ளை மாளிகை வேந்தராக நீடித்தார். அடுத்த 1 மாதத்தில் போர் நின்றது. உள்நாட்டு போரில் மகத்தான வெற்றி பெற்று தென்பகுதி மாநிலங்களில் போர் தளபதி ராபர்ட் லீ, வடபகுதி ராணுவ தளபதி ஜெனரல் கிராண்ட் முன்பு சரணடைந்த 5வது நாள் ஆபிரகாம் லிங்கனை வாஷிங்டன் நாடகத்தில் பிரிந்து போன வடதென் அமெரிக்க மாநிலங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்தன. தென்பகுதி அமெரிக்கா அடிமை கருப்பருக்கு எல்லாம் விடுதலை கிடைத்தது. ஆனால் வரலாற்று முக்கியத்துவம் உள்ள அந்த மகிழ்ச்சிகரமான வெற்றியை கண்டளிக்க அப்போது ஆபிரகாம் லிங்கன் உயிரோடு இல்லை. ஜனவரி 1865 அமெரிக்காவில் அடிமை தனத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்ற தீர்மானம் அமெரிக்கா மக்களவையில் 2/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது. அதே ஆண்டு 2வது முறையாக அமெரிக்க அதிபராக தேர்வு பெற்றார் லிங்கன். 2வது முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே ஆண்டு, அதாவது 1865 ஆகஸ்ட் 14ம் தேதி பெரிய வெள்ளிக்கிழமை அன்று தனது மனைவியுடன் அவர் அமெரிக்கன் கசின் என்ற நாடகம் பார்க்க சென்றிருந்தார். அவர் நாடகத்தை ரசித்துக் கொண்டிருந்த போது ஜான் பூத் என்ற ஒரு நடிகர் அதிபரை குறிவைத்து சுட்டான். மறுநாள் காலை அதிபரின் உயிர் பிரிந்தது. அப்போது அவருக்கு வயது 56 தான். ஆபிரகாம் லிங்கன் எப்போதும் சொல்வது, வாட் எவர் யூ ஆர், பி எ குட் ஒன். ஸோ மக்கள்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பாட்காஸ்ட்டை கேட்டதுக்கு. ஸோ ப்ளீஸ் கீப் ஹியரிங் வார்த்தா பாட்காஸ்ட். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனோஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வார்த்தா பாட்காஸ்ட்.